മാവീര മകുടം. കേണൽ വസന്തൻ മാസ്റ്റർ. அணி சீராயினில் லகுவாயினில் இயல்பாயினில் இந்த அதிகார குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தாயக தேசமெங்கும் வீசும் காற்றோடு எங்கள் காதுகளில் தமிழீழமெங்கும் விடுதலை புலிகள் அமைப்பில் அடிப்படை பயிற்சியை பெற்ற எந்த போராளியும் இந்த வார்த்தைகள் அடங்கிய குரலை கேட்காமல் விட்டவில்லை. தமிழீழத்தின் மூலை முடுக்கெங்கும் விரிந்து கிடந்த பயிற்சி முகாம்களின் அணிநடை பயிற்சிக்கான இந்த கட்டளைகளை அந்த அதிகார குரல் கொடுக்காமலும் இருந்ததில்லை. எமது விடுதலை புலிகள் அமைப்பிலே அணிநடை பயிற்சியாளர் மட்டுமல்லாது சர்வதேச அரங்கிலேயே முதல் முதலாக கனரக ஆயுதங்களுடனான அணிநடை பயிற்சியை அறிமுகப்படுத்திய ராணுவ ஆசிரியர் என்ற பெரும் பெயரையும் தன்னகத்தே கொண்ட விருங்கை கேணல் வசந்தன் அல்லது குமரிநாடன். விடுதலை புலிகளின் ஒரு தொடக்க பள்ளியானது படைத்துறை பள்ளி என்று பெயர் கொண்டது. அதை அறியாதவர்கள் யாருமில்லை. இங்குதான் அவர்களது திறன்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அணி தயாராகியிருந்தது. அதற்கு பிறந்த ஆசிரியர் வசந்தன் அணிநடையில் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கற்பித்த வசந்தன் மாஸ்டர் படைத்துறை பள்ளி போராளிகள் அணிக்கு தாயாக தந்தையாக நண்பனாக ஆசானாக என்று அத்தனை நிலைகளிலும் அவர்களுக்கு எல்லாமாகி நின்றார். படையணிகளுக்கு இடையில் நடைபெறும் ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டிகளிலும் தனது படைத்துறை பள்ளி சார்ந்த போராளிகளை கொண்டு போட்டிகளை வெற்றி பெற தவறியது இல்லை. அதுவும் அணிநடையில் தொடர் வெற்றிகளை பெற்று வந்தது படைத்துறை பள்ளி அணி. இதற்கு அடித்தளமிட்டது வேறு யாருமல்ல கேணல் வசந்தன். அவரது நினைவு பகிர்வு. கேணல் வசந்தன் படைக்கல பிரிவுக்கான பொறுப்பாளராக இருந்தபோது எங்கோர் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்கோப் என்று சொல்லப்படுகிற ஆயுத இலக்கு குறிகாட்டி ஒன்றை தமிழீழ மண்ணில் கிடைக்கும் பொருட்களை வைத்தே செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். 600 அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த குறிகாட்டியை நான் உருவாக்குகிறேன் என்று தலைவரிடம் அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 6 முறைகள் பயிற்சி, 6 முறைகள் தோல்வி அடைந்து 7வது முறையாக தனது கண்டுபிடிப்பை தலைவரிடத்திலே வெற்றியாக சேர்த்தவர். வெறும் 1200 இலங்கை ரூபாய்களின் பொறுமதியில் உருவாக்கப்பட்ட அந்த குறிகாட்டி வெளிநாடுகளிலிருந்து வாங்கிய குறிகாட்டிகளின் தரத்திலிருந்து எந்த குறைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்ட தலைவர் வியந்தார் என்பது வரலார். உடனடியாக இவற்றை விடுதலை புலிகளின் படைக்கல உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்ய பணிக்கப்பட்டாலும் நெருங்கி வந்த ராணுவ முற்றுகையும் சண்டை களங்களும் அதற்கு நேரத்தை தராது போனது. இந்த வெற்றியிலிருந்து ஒரு பாடத்தை அவர் எம்மிடையே விட்டுச் சென்றார். தோல்வி என்பது நமக்கு படிக்கல். எத்தனை முறை தோற்றாலும் அத்தனை முறையும் ஒருவன் எழுவான் எனில் அவன் தோற்றதாக வரலாறு இல்லை. குறைந்த வளர்ப்புக்குள் இருந்த போராளிகள் இப்படியான குறிகாட்டிகளை வெற்றிகரமாக உருவாக்க முடிந்தது எனில் அதற்கு வசந்தன் வார்த்தையின் விடாமுயற்சியும் கிடைத்த வளங்களை பயன்படுத்த தெரிந்த நுண்ணறிவும் என்றால் அது பொய்யில்லை. இத்தகைய ஒரு பெருவீரன் தேசத்தில் எரிந்த எரிகணைகளின் துண்டுகளால் வீழ்ந்து தீப்புலம்புகளின் வேகம் தாங்காத மண்ணுக்காக மடிந்து விட்டார். தான் நேசித்த ஆசிரிய தத்துவத்தின் புனிதத்தை தொலைத்து உயிர் வாழ்வதை விட சாவதே மேலென்று நினைத்து சென்ற வேங்கை அவர். இதை அவரது இறுதி வார்த்தைகள் நிரூபணம் செய்கின்றன. 2009 May 10 மாலை கடந்து இரவு ஆகிக் கொண்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் பகுதியில் அவரோடு இருந்த சில போராளிகளோடு இறுதிச் சண்டைக்கான ஆயத்த ஆயுத விநியோகத்துக்கான தயார்படுத்தலில் சுத்திகரிப்பு, சீர்திருத்தம், களஞ்சியம், விநியோகம் என பல முனைகளில் இருந்த நேரம். பல்முனை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அவலங்கள் நிறைந்த பாதைகளில் உயிர்காக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். போராளிகள் தங்கள் தயார்படுத்தல்களில் மும்மரமாக இருக்கிறார்கள். அப்போது அங்கே ஒரு இன துரோகம் அரங்கேறியது என்பது நடந்த சம்பவங்களின் துல்லியம் எடுத்துரைத்தது. அந்த இரவு சூழ்ந்த அந்த நேரத்தில் எங்கிருந்தோ பாதுகாப்பரனை விட்டு வெளிவந்த வீதியில் ஏறிய ராணுவ அணியொன்று சரியாக இலக்கு வைத்து வசந்தன் வாத்தினுடைய படைக்கல களஞ்சியத்தை நோக்கி தாக்குதலை தொடுக்கிறது. உடனடியாக தாக்குதலை முடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறது. பகைவன் நடித்த தானியங்கி 40 மில்லிமீட்டர் அரிகணை ஒன்று அவரது களஞ்சி எரிபொருள் கலன் மீது விழுகிறது. எரிபொருள் கலன் சிதறி தீ அனைத்து இடங்களிலும் பரவுகிறது. அந்த தீயை அணைக்க முடியாதனை போராளிகளும் வசந்தன் மாஸ்டர் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். தீ பரவி களஞ்சியம் முழுவதும் பரவுகிறது. கரும்புகை மூட்டம் வாணி துடிக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெடிபொருள் களஞ்சியத்தின் ஏனைய பகுதிகளும் தீயால் சூழ்கிறது. கட்டுக்கடங்காமல் சூழல் இவர்களுக்கு பாதகமாக கொண்டு போன நிலையிலே ஆயுதம் துளைக்கும் துணி மீது தீ மூழ்கிறது. எதுவுமே செய்ய முடியாதில்லை. அடுத்தடுத்த வெடிபொருட்கள் மீது பரவப்போகிறது. நடப்பை புரிந்த வசந்தன் மாஸ்டர் கட்டளையிடுகிறார், ஓடு ஓடு, வெளியில் எல்லாரும் ஓடுங்கோ. அனைவரும் வெளியேறி விடுகிறார்கள். அங்கிருந்த மக்கள் காயப்பட்ட போராளிகளின் அனைவரும் பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் வசந்தன் மாஸ்டர் தனது பொறுப்பில் இருந்த அந்த வெடிமருந்து களஞ்சியம் தன்னே எரிந்து கொண்டிருப்பதை கூட மறந்து மீண்டும் உள்நோக்கி ஓடினார். மாஸ்டர், வேண்டாம், நெருப்பு எல்லா இடமும் பரவிட்டது, இனி ஆபத்து போக வேண்டாம். போராளிகள் மறைத்தார்கள், கெஞ்சினார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. தடுத்தவர்களுக்கு தனது தெளிவான நிலைப்பாட்டை விளக்கினார். தமிழீழ படைக்கல பொறுப்பாளர் நெருப்புக்கு பயந்து தனது உயிரை காத்துக்கொள்ள தன்னுடைய கைத்துப்பாக்கியையே விட்டுவிட்டு ஓடினாராம் என்று என் எதிர்காலம் பேசக்கூடாது. இந்த இழிசொல் எனக்கு வேண்டாம். அதைவிட இத்தனை காலமாக நான் பயிற்சி கொடுத்த போராளிகளுக்கு நான் எதை கண்டிப்பாக போதித்தேனோ அதை இனிவரும் காலங்களில் புதிய போராளிகளுக்கு எப்படி போதிப்பேன்? படைக்கல பாதுகாப்பு பற்றிய கட்டுக்கோப்பான போதனைகளை நான் போராளிகளுக்கு வழங்கும் போது அவர்கள் என்னிடமே கேள்வி கேட்க மாட்டார்களா? நெருப்புக்கு பயந்துதானே அன்று நீ உன்னோட பிஸ்டலை விட்டுட்டு ஓடினி என்று உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்க மாட்டார்களா? இதை எல்லாத்தையும் விட இது எனக்காக அண்ணன் பிரத்யேகமாக தந்த கைத்துப்பாக்கி. இதை விட்டுவிட்டு அவரிடம் எப்படி போவது? அவரிடம் எந்த முகத்தை வைத்து பிஸ்டலை நெருப்புக்க விட்டுட்டன் என்று சொல்வது? என் உயிரிலும் மேலான எனது ஆசிய தத்துவத்தை, எனது படைக்கல பாதுகாப்பையும் நானே பாதுகாக்க வேண்டும். நில்லுங்களா, நான் எடுத்துக்கொண்டு வாரன். போராளிகள் தடுக்க முடியாது. அவரது வீர போராளிக்கான குணத்தை கண்டு விக்கித்து போய் நின்றார்கள். எத்தனையோ சமர்க்களங்களில் தீக்கி தீயாக இருந்த நாயகர் வரிசையில் தானும் சேர்வது தெரியாது. கைத்துப்பாக்கி பாதுகாக்க தீயின் நாக்குகளுக்கு போக்கு காட்டி உள்ளே நுழைகிறார். எரிபொருள் மூண்டு எரிகிறது. வெடிபொருட்கள் வெடிக்கின்றன. சிந்தி குளிர்ந்துவிட்டெரிகிறது. வாகனங்கள் தீயின் நாக்குகளால் பொசுங்குகின்றன. உள்ளே ஓடிய புலியை பார்த்து கொண்டு காத்திருக்கிறது புலியணி. ஆனால் போனவர் மீண்டும் வரவில்லை. காத்திருப்பு அதிகாலை வரை தொடர்ந்தது. ஆனால் தீயின் நாக்குகள் அடங்கவில்லை. நடுஇரவு கடந்து விடியலுக்கு வரும் நேரம் தீ அடங்க தொடங்கி எல்லாம் ஓய்ந்த போதுதான் அனைவரும் வசந்தன் மாஸ்டரை தேடினார்கள். தொலை தொடர்புகள் அனைத்தும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பெயரை உச்சரிக்கிறது. புலிகள் அணிகள் தாம் தங்களது வசந்தன் மாஸ்டரை இழந்து விட்டோம் என்பது தெரியாது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கும் கிடைக்காத அவரது தொடர்பு இவர்களை அந்த களஞ்சியத்தின் உட்பகுதிக்குள் தேட வைக்கிறது. தேடல் தொடர்ந்தது. உள்ளே சென்றபோது களஞ்சியத்தின் உட்பகுதியில் அவரது உடலம் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. காலில் இருந்து அரைவாசி வயிற்று பகுதி வரை எரிந்து கிடந்தது புலி ஆசானின் வீர உடல். தான் நேசித்த கைத்துப்பாக்கியை இறுக பற்றி கிடக்கிறது அவரது கரம். தான் நேசித்த விடுதலை போராட்டத்துக்காக தடையுடைக்கும் முதுநிலை போராளியாக வாழ்ந்த வசந்தன் நெருப்பின் நாக்குகளுக்குள் எரிந்து கிடந்தார். ஆனாலும் உடலத்தை துளைத்து கிடந்த எரிகணை துண்டுகள் அவரது வீர உடல் தீயால் விழவில்லை என்பதை காட்டி நின்றது. அவர் தனது கைத்துப்பாக்கியை எடுத்துவிட்டு வெளியில் வரும்போது எதிரி தொடர்ந்து களஞ்சிய மீது எரிகணைகளின் துண்டுகள் அவரை வீழ்த்தியிருக்கிறது. அவரால் காயத்தோடு வெளியேற முடியவில்லை. அவர் முயன்று கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரது உடலம் துளைத்து வெளியேறிய இரும்பு துண்டுகள் அவரை நிலத்தில் சாய்த்து விட்டது. எரிகணை குண்டுகளால் வீரச்சாவடைந்த பின்தான் தீயின் நாக்குகள் அவரை தீண்ட முடிந்தது. அதுவும் அவரை முழுமையாக அல்ல, குறையாகவே தீண்டிச் சென்றது அந்த தீ. என்னை சுட்டுட்டு ஆயுதத்தை தலைவரிட்ட கொடுங்கோ என்று தன் கதை முடித்த சீலன் தடம் பதித்து நிமிர்ந்தவர்களில் ஒருவராக எங்கள் வசந்தன் மாஸ்டரும் தான் நேசித்த கை துப்பாக்கிக்காக மூச்சு நிறுத்தி கொண்டார். தேசத்தலைவனின் தம்பியாக, நேசத்துக்குரியவனாக வாழ்ந்து தேச விடுதலைக்காக தன்னை எதிரியின் இறைகணைக்குள் ஆகுதியாக்கி கிளி மூடி போனார். எங்கள் மனங்களை வென்று பதிந்து போய் கிடக்கிறார் கேணல் வசந்தன் மாஸ்டர். கேணல் வசந்தன் மாஸ்டரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம்.